ஜனவரி 2010 தென்றல் இதழில் ஹரிகிருஷ்ணன் அவர்கள் ஹரிமொழி பகுதியில் எழுதியுள்ள தேடாமல் கிடைத்த சொத்து. இடம் சென்னை நகரை ஒட்டிய இப்போது மிக பிரபலமாக இருக்கும் நங்கநல்லூர். காலம் நங்கநல்லூர் என்பது ஏதோ விலங்குகளின் சரணாலயம் என்று நினைக்கும் அளவுக்கு அடர்ந்த மரங்களும் வயல்களும் ஏரிகளுமாக இருந்த 70களின் தொடக்கம். நான் 20 வயதை தாண்டாத மாணவன். நங்கநல்லூரை அடுத்த மீனம்பாக்கத்தில் உள்ள ஆமா ஜெயின் கல்லூரியில் படித்து கொண்டிருந்தேன். என்னை ஒத்த நண்பர்கள் ஒன்றாக சேர்ந்து நல்லூர் இலக்கிய வட்டம் என்ற பெயரில் ஒரு இலக்கிய அமைப்பை ஏற்படுத்தி நடத்தி கொண்டிருந்தோம். அன்று ஒரு முக்கியமான நாள். பாரதி யார் என்ற தலைப்பில் மேடையில் வெள்ளை ஜிப்பா அணிந்த பேச்சாளர் பேசிக் கொண்டிருக்கிறார். அன்றைய விழாவின் காரியங்களையும் பார்த்து கொண்டு இவருடைய பேச்சையும் கேட்டுக்கொண்டு நான் அங்கும் இங்குமாக அலைவதும் நிற்பதுமாக இயங்கிக் கொண்டிருக்கிறேன். பாரதி பாடல்கள் எல்லாம் எளிமையானவை என்ற எண்ணத்தில் அவன் கவிதைகளை அணுகிவிடாதீர்கள் என்று சொல்லி ஒரு கணம் நிறுத்தி கூட்டத்தை சுற்றிலும் பார்த்தார். எனக்கு திக்கென்றது. பாரதி எளிமை இல்லையா? என்ன நினைத்து கொண்டிருக்கிறார் இவர்? ஒரு நிமிடம் நின்று அவர் சொல்வதை கேட்டேன். பாஞ்சாலி சபதத்திலிருந்து ஒரு பாடலை சொன்னார். யுதிஷ்டிரனுடைய யாகத்துக்கு வந்த மன்னவர்கள் என்னென்ன கொண்டு வந்தார்கள் என்று விவரிக்கும் பாடல். துரியோதனன் பொறாமையோடு பட்டியலிட்டு கொண்டு வருகிறான் அல்லவா, அங்கே செந்நிறத்தோல் கருந்தோல் அந்த திருவாளர் கதலியுடன் தோளுடனே என்ற அடியை படித்து நிறுத்தினார். சுற்றுமுற்றும் பார்த்தபடி கதலி என்றால் என்ன என்று கேட்டார். எனக்கு சுற்றென்று கிளம்பியது. வயதின் மகிமை அது. கோபத்தோடு இடைமறித்தேன். கதலி என்றால் ஒரு வகை மான் என்று அவருடைய சொற்பொழிவுக்கு இடையே மறித்து விடையிறுத்தேன். சிரித்தார். முறுக்கிவிட்ட மீசை விரிய, பல் தெரிய, போட்டிருக்கும் மூக்கு கண்ணாடியின் ஊடாக கண்கள் குறும்பாக சுருங்குவது தெரியும்படியாக சிரித்தார். குறிப்பிலையில போட்டிருக்கிறத பார்த்து சொல்லக்கூடாது. இந்த சொல்லை வேறு எங்காவது யாராவது பயன்படுத்தி பார்த்திருக்கிறீர்களா? குறைந்தது அகராதிகளில் இந்த சொல் இருக்கிறதா? சென்னை பல்கலைக்கழகம் வெளியிட்ட லெக்சிகன் எனப்படும் பேரகராதியில் இந்த சொல் இருக்கிறதா? இந்த சொல்லுக்கான பொருள் பாரதியின் குறிப்புரையின் துணையேழு மட்டும்தான் காணக்கூடியதாக இருக்கிறது அல்லவா? பாரதி குறிப்புரையில் ஒரு வகை மான் என்று எழுதியிருக்காவிட்டால் எதன் துணையோடு இந்த பொருளை கண்டு அடைந்திருப்பீர்கள்? எனக்கு பதில் தெரியவில்லை. திகைத்து விட்டேன். தொடர்ந்தார். பாரதி மட்டும் அந்த அர்த்தத்தை குறிப்புரையில் எழுதியிருக்கவில்லைன்னு வச்சுக்கோங்க. நமக்கு தெரிந்ததெல்லாம் கதலி என்றால் வாழை என்ற பொருள்தான். ஆகவே யுதிஷ்டிரன் வேள்வியில் மன்னர்கள் வாழைப்பழத்தோலை கொண்டு வந்து கொடுத்தார்கள் என்றுதான் புரிந்து கொண்டிருக்க முடியும் என்று மேலும் சிரித்தார். எனக்கு ஏற்பட்டிருந்த வெட்கம் அப்போது விலகிவிட்டிருந்தது. அட, இப்படி ஒரு கோணம் இருக்கிறதா என்று மேடையிலேயே ஒரு ஓரமாக நின்றபடி கேட்கத் தொடங்கினேன். பாரதியின் சொல் ஆட்சியை அறிந்து கொள்ள வேண்டும் என்றால் முதலில் என்னென்ன செய்ய வேண்டும் என்று நான் கற்ற வினாடி அது. நான்கைந்து நாள் கழித்து அதே தலைப்பில் மீண்டும் சென்னை கிறிஸ்தவ கல்லூரியில் பேசினார். ஜெயின் கல்லூரியில் அப்போது அவர் தமிழ் விரிவுரையாளர். யாராவது உபசாரத்துக்காக மேடைகளில் பேராசிரியர் என்று குறிப்பிட்டால் கல்லூரியில் பணியாற்றுகிறேன் என்ற காரணத்துக்காக நான் பேராசிரியர் இல்லை, விரிவுரையாளன். ஆகவே என்னை அப்படி அழைக்காதீர்கள் என்று மேடையிலேயே சொல்லிவிடுவார். நான் அவருடைய வகுப்பில் படிக்கவில்லை. எனக்கு இன்னொருவர் தமிழ் ஆசிரியராக இருந்தார். கல்லூரியில் இவருக்கு இருந்த பரவலான பெயர் நல்ல பேச்சாளர், பாரதியிடம் பற்றுமிக்கவர், திருக்குறள் நடத்தினால் நாள் முழுக்க கேட்கலாம் காரணமாக நல்லூர் இலக்கிய வட்டத்தில் பேச அழைத்திருந்தோம். அப்படித்தான் பேச வந்திருந்தார். கதலி என்றால் என்ன என்று கேட்டு சென்ற வாரம் பாரதியை அணுக வேண்டிய முறைக்கு அடியெடுத்து கொடுத்து என் பார்வையை விசாலப்படுத்தி ஒரு கருத்தை எப்படி அணுக வேண்டும், ஒரு வாதத்தை எப்படி முறையோடு வரம்பு கட்டுதல், அணுக்க சான்றுகளை முன்வைத்தல், முரண்படுதல், ஒட்டியும் வெட்டியும் சிந்தித்தல் என்ற நெறிமுறைகளுக்கு எல்லாம் உட்படுத்தி செலச்சொல்லுதல் என்ற இலக்கணத்துக்கு உட்பட்டு கேட்டவர்களை இறுக பிணிக்கும்படியாகவும் கேளாதவர்களையும் அந்த பேச்சை கேட்க வேண்டும் என்ற ஆர்வம் பெருகும்படியாக எடுத்து வைக்க வேண்டும் என்பதற்கு எல்லாமான அடிப்படைகளை கதலி என்றால் என்ன என்ற கேள்வியின் மூலமாக எனக்கு அறிமுகப்படுத்தியிருந்தார். கிறிஸ்தவ கல்லூரியில் பேசுகிறேன், நண்பர்களையும் அழைத்து கொண்டு வாருங்கள் என்று அவர் என்னிடம் சொல்லி 37 ஆண்டுகள் ஓடிவிட்டன. அந்த கணம் என் இதயத்தில் இன்னமும் பத்திரமாக இருக்கிறது. அந்த கணம்தான் என்னை உருவாக்கிய மனிதருடன் எனக்கு உறவேற்பட்ட கதைக்கு விதை. பாரதி யார் என்ற அந்த தலைப்பில் மீண்டும் உரையாற்றினார். பின்னால் பலர் இந்த தலைப்பை பயன்படுத்தி கொண்டிருக்கிறார்கள். எனக்கு தெரிந்து இப்படி ஒரு தலைப்பை முதன்முறையாக அமைத்தவர் அவர்தான். இந்த முறை அவர் ஆற்றிய உரை வேறு விதமாக இருந்தது. அதே கருத்துக்களைத்தான் சொன்னார் என்ற போதிலும் அவருடைய அணுகுமுறை முற்றிலும் மாறுபட்டதாக இருந்தது. டாக்டர் ராதாகிருஷ்ணன் நின்று உரையாற்றிய மேடை இது. இங்கே நின்று பேச வாய்ப்பு கிடைத்ததை பெரும் பேராக கருதுகிறேன் என்றவாறே தற்செயலாக கண்ணாடியை உயர்த்தி கண்ணை துடைத்து கொண்டார். ஏதோ அதற்காக நெகிழ்ந்து போய் கண்ணீர் விடுகிறார் என்ற தோற்றம் உருவாகிவிட்டது. சுமார் 400-500 மாணவர்கள் கூடியிருந்தனர். கூட்டம் தொடக்கிய வினாடி முதற்கொண்டு கேலியும் எக்காலமும் கூக்குரலும் நிறைந்திருந்த அந்த சபையில் ஆரவாரம் அதிகரித்தது. என் பக்கத்தில் அமர்ந்திருந்த கிறிஸ்தவ கல்லூரி மாணவர்கள்லாம் பூ என்று கேலியாக ஒலி எழுப்புகிறார்கள். அந்த சமயத்தில் பேச்சாளர் எதிர்பாராத ஒன்றை செய்தார். அவர் யார், என்ன செய்தார் என்பவற்றை வரும் இதழில் பார்க்கலாம்.